வீணிலே இனியனல் வேலையிலே இன்பம் பொங்கும் நாளினிலே இனியனல் வேலையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனியனல் வேலையிலே.
ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறேன். உம் வழிகளெல்லாம் உண்மையானவை. என்றும் உள்ளவராய் நீர் இருப்பதால் தொடக்கத்திலிருந்து உம் ஒழுங்குமுறைகளை அறிந்துள்ளேன்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்தியேசு வேலை அன்புக்குரிய இறை சமூகமே, பாரங்கு வாழுகிற பரமணி நத்துணை பிள்ளைகளும் நலமோடு வாழ இந்த நாள் பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாரங்கு வாழும் பரமணி நத்துணை பிள்ளைகளும் தேவைகளில் இருக்கிறார்கள். தேவைகள் பலவாக இருந்தாலும் உணர்வு பூர்வமான ஒரு தேவை, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தேவை, அடுத்தவருடைய பாராட்டு மொழி. இன்றைக்கு வார்த்தைகளால் சொல்ல வேண்டிய பாராட்டை தெரிவிப்பதற்கு கூட பல நேரங்களில் நாம் கஞ்சத்தனம் காட்டுகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய பணிக்கு உகந்த பாராட்டு அவருக்கு கிடைக்கவில்லை, அதை அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆயினும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், பலவீனத்தோடு இருக்கிற நாம், வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு உற்சாகம் தருவதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. உற்சாகமான வார்த்தைகளும் இன்றைக்கு நாம் தேவை என்பதைத்தான் மறையுறையிலே சிந்திக்கப் போகிறோம். மனம் விட்டு பாராட்டுவோம் ஒருவர் மற்றவரை. தகுதி இருந்தும் கூட பாராட்ட நாம் தவறி இருந்தோம் என்று சொன்னால் அவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து இந்த நாளில் ஆண்டவருடைய நிறைவான மன்னிப்பை வேண்டுவோம். ஆண்டவருடைய அருகில் அமர்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு இந்த நாள் இனி நாளாய் அமைத்து கொள்ள இறையருள் வேண்டி மன்றாடுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம்.
அமர்ந்திருப்பேனும் அருகினிலே சாய்ந்திருப்பேன் உன் தோள்களிலே. அமர்ந்திருப்பேனும் அருகினிலே சாய்ந்திருப்பேன் உன் தோள்களிலே. நேசிப்பதும் உனைத்தானே, நினைவெல்லாம் நீதானே. நேசிப்பதும் உனைத்தானே, நினைவெல்லாம் நீதானே. மகிழ்ந்து துதித்திடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேனும் அருகினிலே சாய்ந்திருப்பேன் உன் தோள்களிலே. கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உன் அன்பு தாங்குதையா. கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உன் அன்பு தாங்குதையா. கவலை பெருகும் பொழுதிலெல்லாம் கரங்கள் அணைக்குதையா. கவலை பெருகும் பொழுதில் எல்லாம் கரங்கள் அணைக்குதையா. நேசிப்பதும் உனைத்தானே, நினைவெல்லாம் நீதானே. நேசிப்பதும் உனைதானே, நினைவெல்லாம் நீதானே. மகிழ்ந்து துதித்திடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேனும் அருகினிலே சாய்ந்திருப்பேன் உன் தோள்களிலே.
இல்லாமல் இறைவிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் ஒரே திருமகனின் வழிகளை தயாரிக்க எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பியருளும். அவரது வருகையினால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்ட மனதோடு உமக்கு ஊழியம் செய்ய தகுதி அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 41. இறை வார்த்தைகள் 13-20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வழக்கையை பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவர் நானே. யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளர செய்வேன். சித்தி மரம், மிருது செடி, ஒளிவ மரம் ஆகியன தோன்ற செய்வேன். பாழ் நிலத்தில் தேவதாறு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன். அப்பொழுது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும், இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர். ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. Thank you.
Alleluia, 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 Alleluia. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். Alleluia, Alleluia, Alleluia.
ஆண்டவரோடு இருப்பானாக, கூமாவோடு இருப்பானாக. உம்முடைய மத்தியிலே தூய அக்ஷயத்திலிருந்து வாசகம்
இயேசுவேலின் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அருமையான இறைப்பிள்ளைகளே, மனிதனுக்கு பல தேவைகள் இருக்கிறது. அதை தேவை என்றும் சொல்கிறோம், அதை பசி என்றும் நாம் சொல்லலாம். பலவிதமான பசிகளை மனிதன் இந்த நாட்களில் சந்திக்கிறோம். உணவு பசி, உறவு பசி, பொருளாதார பசி, இவையெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். பசி என்பது அத்தியாவசியமான ஒன்று அப்படின்றதுக்காண்டி நாம் அதை சொல்லுகிறோம். அதுபோல உணர்வு பசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த உணர்வுகளில் மிக முக்கியமான ஒன்று எதுவென்று சொன்னால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அது ஒரு முக்கியமான ஒரு உணர்வு. இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு, இந்த உணர்வுகளை அல்லது இந்த பசிக்கு தீனி போடக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது. இன்றைய வாசகத்தின் அடிப்படையில் நான் பார்க்கிறேன், என்னுடைய நிறைவு, என்னுடைய மகிழ்வு, அதற்கு பாராட்டு என்கிறதும் ஒரு வகையாக நான் பார்க்கிறேன். மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காரியங்களில் பாராட்டும் ஒன்று. மனிதர்கள் எல்லாருமே இன்றைக்கு பாராட்டுக்காக இயங்குகிறோம். படைப்பு அனைத்தையுமே இறைவன் படைத்தார் அல்லவா? இந்த படைப்பு எல்லாவற்றிற்கும் இருக்கிற ஒற்றை தேவை அல்லது ஒருவிதமான தேவைகளில் ஒன்று இந்த பாராட்டு. நான் ஒரு வேலை செய்கிறேன், என்னுடைய கடமை என்று நான் செய்திருந்தாலும் கூட அதற்கு யாராவது என்னை பாராட்ட மாட்டார்களா அப்படின்னு எனக்குள்ள ஒரு தேடல் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். பாராட்டு நம்மை ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்மை கடத்தி செல்வதற்கு ஒரு தூண்டுகோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது நம்மை நாமே சுய ஆய்வு செய்து கொள்வதற்கு இந்த பாராட்டு என்கிற வார்த்தை, பாராட்டு வார்த்தைகள் நம்மை சுய ஆய்வு செய்வதற்கான ஒரு தூண்டுகோல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய இருத்தலை புரிந்து கொள்வதற்கு இந்த பாராட்டு நமக்கு ஒரு கருவியாக இருக்கிறது. இதில் வந்து நேர்மறையான பாராட்டுகள் இருக்கிறது, வஞ்ச புகழ்ச்சித்தனமான வார்த்தைகள்லாம் இருக்கிறது. அது சூழலுக்கு ஏற்றார் போல அதை பிரித்து பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனிதன் மட்டுமல்ல, விலங்குகளும் பாராட்டுக்காக இயங்குகிறது. இப்போ கேசியில் ஃபாதர் தீபன் ஃபாதர் ஒரு நாய் வளர்க்குறாரு. அந்த நாய்க்கு வந்து ஒரு ட்ரெயினர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. நான் கூட நினச்சேன், எப்படி இந்த நாயை ட்ரெயின் பண்ண போகிறாங்க, அடித்து இது பண்ணுவாங்களோ, உள்ள கண்டித்து திருத்துவாங்களோ அப்படிலாம் பார்த்தேன். மேட்ரு ஆஃப் பிஸ்கட் பாக்கெட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார்கள், செஞ்சவொன்னு ஒரு பிஸ்கட் கொடுக்குறாங்க, அப்படியே பழகிறாங்க பழகிறாங்க பழகிறாங்க, அது அப்படியே பழக்கமாக அது மாற்றிக்கொள்கிறது. அப்படின்னா ஒரு காரியத்தை, ஒரு நல்ல காரியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குற பொழுது அதை தன்மையப்படுத்திக் கொள்வதற்கு பாராட்டான வார்த்தைகள் தேவைப்படுகிறது. என்னை பொறுத்தவரை நிறைய காரியங்கள் செய்து இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நல்ல பாராட்டு கிடைப்பதே இல்லை. அப்படி நிறைய காரியங்களை செய்து குறைவான பாராட்டை பெற்ற ஒரு மனிதர் இயேசு ஆண்டவர் தான். எவ்வளவோ பணிகள் செய்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த மற்ற இறை வாக்கின் இறை தூதர்களை விட அல்லது மற்ற குருக்களை விட அவருடைய வார்த்தை வல்லமையானதாக இருந்துச்சு. பாராட்டு கிடைக்கல. மற்றவர்கள் செய்த காரியத்தை காட்டிலும் இவர் வித்தியாசமான காரியங்களை செய்தார். அவரை யாரும் பாராட்டவில்லை. மாறாக அவருக்கு வஞ்சகமான வார்த்தைகளும் அவரை குறித்த அவப்பெயர்களும் அதிகமாக வந்துச்சு. அதனால தான் இயேசு ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அடுத்தவர்களை அவர் பாராட்டுவார். ஒரு சில மேற்கோள்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த ஏழை கைம்பன் அந்த காணிக்கை பட்டியலே காணிக்கை போட்ட உடனே இயேசு ஆண்டவர் அந்த பெண்ணை பாராட்டுகிறார். லூக்கா நற்செய்தி 21 அதிகாரத்தில் 1-4 வரை இருக்கிற அந்த பகுதிகளில் பார்க்கிறோம். இங்கு காணிக்கை போட்ட எல்லாரையும் விட இவள்தான் அதிகமான காணிக்கை போட்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய செயலுக்கு ஆண்டவர் பாராட்டு தெரிவிக்கிறார். நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கையை பார்த்து அவர் சொல்வார். லூக்கா நற்செய்தி 7:7 அந்த வசனம் இருக்கும். நீரன் இல்லத்தில் எழுந்துள்ள தகுதியேற்றவனானால் ஒரு வார்த்தை சொல்லும். இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் சொல்கிறோம் அல்லவா, என் ஊழியன் நடமலைவான், என் ஆன்மா நலம் பெறும் என்கிற அந்த வார்த்தை சொல்கிறோம் அல்லவா. அதற்கு அடிநிலையாக இருந்த அந்த நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கையை ஆண்டவர் பாராட்டார். உன்ன போல் நான் யாருமே பார்த்தது இல்லையா, இஸ்ரேலில் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நான் கண்டதில்லை அப்படின்னா சொல்லி பாராட்டுகிறார். அதுபோல கனானிய பெண்ணையும் பாராட்டுகிறார். ஆண்டவர் அந்த கனானிய பெண்ணுடைய அந்த நம்பிக்கையை சோதிக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்ன போதும் கூட மனம் தளராமல் ஆண்டவருக்கு பின்னே சென்ற பிறகு அந்த அம்மாவுடைய நம்பிக்கையை அவர் பாராட்டுகிறார். இப்படியாக பல இடங்களில் இயேசு ஆண்டவர் பாராட்டுகிறார் என்று சொன்னால் பாராட்டு மனிதனுக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அது இன்றைக்கு சமூகத்தில் இதற்கான ஒரு பஞ்சம் இருக்கிறது, பசி இருக்கிறது, பாராட்டுக்கான ஒரு பசி இருக்கிறது. எல்லாரும் என்னை பாராட்டணும், நான் செய்கிற காரியத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் அடுத்தவர் என்ன செய்யறதில்லை, அங்கீகரிக்கிறதில்லை, அவருடைய உழைப்பை அங்கீகரிக்கிறதில்லை, அவருடைய முன்னெடுப்புகளை நாம் வந்து என்ன செய்யறதில்லை, அங்கீகாரப்படுத்துவதில்லை. அப்போ அங்கீகாரப்படுத்தலை அப்படின்னா அவருடைய வளர்ச்சியில் ஒரு தொய்வை நாமளாக ஏற்படுத்துகிறோம் என்பதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். நல்ல எல்லாரையும் மனம் விட்டு பாராட்டுங்கள். பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோரை பாராட்டுங்கள். அம்மா நல்ல அருமையான அறுசுவை உணவு சமைத்து தருகிறார்களா, அம்மாவுக்கு அன்னைக்கு வாழ்த்து சொல்லுங்கள். அம்மா இன்னைக்கு உங்களுடைய சமையல் மிக அருமையாக இருந்தது. அதுபோல கணவன் மனைவிக்கு நீங்கள் பாராட்டு சொல்லுங்கள். மனைவி கணவனை பாராட்டுங்கள். அவருடைய உணவுக்காக அல்லது அவருடைய பணிக்காக, அவருடைய உடைக்காக, அவருடைய வார்த்தைக்காக நீங்கள் பாராட்டுங்கள். இப்படி ஒருத்த மற்றவர்களை பாராட்டி நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பரஸ்பரமான உறவு மனிதர்களுக்குள் மலரும், பாரபட்சம் என்பது இல்லாமல் போகும். அதனால ஆண்டவர் இன்னைக்கு பாராட்டுறாரு. கனானிய பெண்ணை பாராட்டுறாரு, நூற்றுவ தலைவரை பாராட்டுகிறாரு. அதே போல இன்னைக்கு முக்கியமாக ஒருத்தரை பாராட்டுறார். யார் அப்படின்னு சொன்னால் திருமுழுக்கு யோவானை ஆண்டவர் பாராட்டுகிறார். மிக அருமையான வார்த்தையாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவருமே தோன்றியது இல்லை அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன, திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த அந்த காலத்திற்கு முன்பாக வரை பிறந்து தாயினுடைய வயிற்றிலிருந்து கருவறையிலிருந்து வெளிவந்த மனிதர்களுள் திருமுழுக்கு யோவான் தான் சிறந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய செயலுக்காக திருமுழுக்கு யோவானை பாராட்டுகிறார். திருமுழுக்கு யோவானை பாராட்டுகிற அதே சமூகத்தில் வாழ்கிற இன்னொரு குழு அவரை வெறுக்கிறது. ஏரோது அவரை கண்டு பயப்படுகிறான். அவர் ஏரோதுடைய மனைவி சூழ்ச்சி செய்வதற்கு காரணம் திருமுழுக்கு யோவானை பிடிக்காமல் இருந்த ஒரு செய்தி தானே. அவர் பலரையும் வஞ்சித்து பயங்கரமான ஒரு கோபத்தோடு பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவருடைய கடுமையான செயல்களை குறித்து விமர்சிக்கிறார் என்று சொன்னால் பலரும் இவர் விரும்பாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் இயேசு பாராட்டிய திருமுழுக்கு யோவானை பலர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, பாராட்டவும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். இயேசு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் தான் சந்தித்த மனிதர்களிடம் இருக்கிற நன்மைத்தனத்தை கண்டுகொண்டார். அதனால் அவரால் பாராட்ட முடிகிறது. பல நேரங்களில் இந்த பாராட்டு நம்மளை வந்து வேறு விதமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஒரு பெருமிதம், ஒரு மதப்பு அதில் கொண்டே விட்டுருச்சு அப்படின்னா ஒரு சரியான புரிதல் இல்லாமல் நாம் அந்த பாராட்டு வார்த்தையை உட்கொள்கிறோம் அப்படின்றதான் அர்த்தம். இன்றைக்கு ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, திருமுழுக்கு யோவானை புகழ்ந்து விட்டு அதே வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார், மீண்டுமாக நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறார். விண்ணரசில் மிக சிறியவரோ சிறியவரும் அவரிடம் பெரியவர் என உறுதியாக சொல்லுகிறேன். விண்ணரசுக்குள் இருக்கிற மிக சிறிய மனிதன் கூட நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் திருமுழுக்கு யோவான் இவரை விட உயர்ந்தவராக இருப்பார் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த பாராட்டு வார்த்தைக்கான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை பாராட்டுகிறார். அதில் பாராட்டுவதற்கான காரணங்களை பாருங்களேன். திருமுழுக்கு யோவான் ஒரு விதத்தில் எப்படி என்று சொன்னால், அவர் முன்குறிக்கப்பட்டு பிறந்தவர் தான். அவரும் ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு அவர் வரப்போகிறார் என்பது பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக கூட இருக்கிறது. இரண்டாவது, பிறப்பே ஒரு வித்தியாசமான பிறப்பாக அமைகிறது. அவர் வாழ்ந்த இடம் தனிமையான இடத்தில் இருந்தார். அதையும் கடந்து அவர் குடும்பத்தில் இல்லை, அவருக்கு திருமணமாகவில்லை, பொருளாதார நெருக்கடி இல்லை, எந்த நெருக்கடியும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிற பொழுது அவர் தூய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். உண்மைதான், கடுமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆண்டவர் பாராட்டினார். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க, விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரிலும் பெரியவர் அப்படின்னா, இன்றைக்கு திருமுழுக்கு யோவானை காட்டிலும் நாம் இருக்கிற சூழல் சற்று சங்கடங்களும் கஷ்டங்களும் போராட்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் நிறைந்த ஒரு காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக வாழ்வதற்கு நாம் பல தடைகளை கடக்க வேண்டியிருக்கிறது. திருமுழுக்கு யோவான் சந்திக்காத பல தடைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. முதல் காரியம், குடும்பம். குடும்பம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால். திருமுழுக்கு யோவானை போல் நாம் தனித்திருந்து காட்டுக்குள் இல்லை, வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் உண்டு வாழக்கூடிய அளவிற்கு நாம் தனித்துவமான வாழ்க்கையை வாழவில்லை. குடும்பத்தில் வாழுகிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள், சுற்றம், சூழம், இப்படி எல்லாரோடையும் சேர்ந்து வாழுகிற பொழுது அவர்களிடம் இருக்கிற நேர்மறை எதிர்மறை தாக்கங்களை உள்வாங்கி நாம் இறைவனுக்கு நம்மையும் ஒப்பு கொடுத்து அவரிடம் சிறந்தவன் என்கிற பெயர் வாங்குவதற்கு குடும்பம் இன்றைக்கு ஒரு தடை, சரியாக அணுகவில்லை என்று சொன்னால், அணுக முடியாதவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி, அது நமக்கு இன்னைக்கு இயேசுவை அணுகி செல்வதற்கு அவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு தடையாக நாம் பார்க்கிறோம். பணம்தான் எல்லாம் என்று ஆன பிறகு அதை நோக்கி ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. காலை, மதியம், இரவு என்று மூவேளை இறைவனை தொழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்று மனது தொழுகிறது. ஆனால் இந்த பொருளாதாரத்தை நோக்கி நாம் ஓடுகிற இந்த ஓட்டத்திலே அதை நாம் நிறைவேற்ற தவறிவிடுகிறோம், தெரிந்தும் தெரியாமலும். அதை கடந்து பல்வேறு விதமான சோதனைகள். திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த காலத்தில் அலைபேசி இல்லை, அவர் காலத்தில் இது போன்ற ஊடக தாக்கங்கள் அதிகமாக இல்லை. அதனால் ஆண்டவர் உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருந்தார். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஊடகத்தினுடைய தாக்கம், அதனுடைய ஈர்ப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. சிந்தையை மழுங்கடிக்கக்கூடிய பலவிதமான காரியங்களை பார்க்கிறோம். பராக்குகளுக்கு அதிகமாக இடக்கம் கொடுக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் கையிலே சுமந்து கொண்டு இருக்கிறோம். வினைய கையில் தூக்கிட்டு தெரிகிறது போல இன்னைக்கு செல்போன்ல எல்லாத்தையும் நாம் என்ன செய்கிறோம், கைகளில் தூக்கி கொண்டு தெரிகிறோம். இது சோதனையின் காலமாக இருக்கிறது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து நாம் இந்த குடும்பத்திலிருந்து, பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, ஊடக தாக்கங்களிலிருந்து எல்லாம் நாம் தப்பி ஆண்டவர் உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நாம் எல்லோரும் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர்கள் தான். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, அதனால ஆண்டவர் முன்குறித்து சொல்கிறார், திருமுழுக்கு யோவானை விட நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள், விண்ணரசில் நீங்கள் சிறிதேனும் இடம் கிடைத்து விட்டது என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஒரு பாராட்டு மொழியை ஆண்டவர் அந்த நாளில் நமக்கு தருகிறார். சரி, அப்போ இன்றைக்கு குடும்ப சூழ்நிலையில் வாழ்கிற நமக்கு, இந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற நமக்கு, நாளை குறித்த ஒரு ஐயப்பாடோடு வாழ்கிற நமக்கு, இந்த ஊடகத்தினுடைய ஈர்ப்புக்குள் அடைபட்டு கிடக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி, நீ விண்ணரசுக்குள் நுழைவதற்கு நான் உன்னை தனியாளாக ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். துன்பத்தின் நேரத்தில் நான் தானியலோடு இருந்தது போல, அவருடைய நண்பர்களோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். துன்பத்தின் வேளையில் நான் அழைத்த இறைவாக்கினர்கள் அத்துணை பேரோடும் இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். என்னை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நீரே என்று நம்பி என்னை நோக்கி கரமுயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் விண்ணரசுக்கு உகந்த மனிதனாக மாற்றுவேன் என்பதை இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லுகிறார். ஒரு சமீபமாக, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப மனதை தொட்டது. அதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குரங்கு குட்டி விளையாண்டு கொண்டு இருக்கிறது மரத்தில், அப்படி மேலே விளையாண்டுட்டு இருக்குது. ஒரு ஐ திங்க் அது வந்து ஒரு மிருக காட்சி சாலையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போது கீழே ஒரு பெரிய தொட்டி, அந்த தொட்டிகளெல்லாம் நிறையா முதலைகள் கிடக்கிறது. அந்த குட்டி என்ன செய்யுதுன்னா, மேலே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்க மோத ஒரு கிளையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. அந்த கொலை உடஞ்சி அந்த தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துருது. அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே முதலைகள் நிறையா இருக்குது. குட்டிக்கான குரங்குட்டி அது வேகமாக ஓடி வந்து ஒரு மூளையில் ஒரு சின்ன திண்டு மாதிரி இருக்கும், அது மேலே ஒட்டிக்கிட்டு நிற்கும். இப்போ முதலைகள்லாம் அங்கேருந்து வேகமாக படையெடுத்து நாலு முதலைகள் அஞ்சு முதலை அப்படி கூட்டமாக வந்து இந்த குரங்குட்டியை பிடிக்கலாம்னு வரும் பார்த்துக்கோங்க. மேலே தாய் குரங்கு நின்றுக்கிட்டு இருக்கும், தாய் குரங்கு கையை நிட்டும், டைமிங்கில் கரெக்டாக அந்த குரங்குட்டி டபக்குன்னு கையை மேலே நிட்டு அம்மா அப்படியே தூக்கிடுவாங்க அந்த குரங்க. எனக்கு பார்த்தோன்னு அப்படியே மனசில் அப்படியே நறுக்குன்னு அப்படியே பட்டுருச்சு. வாழ்க்கையில் அந்த சீனை நான் மறக்கவே மாட்டேன். நான் என்னை அப்படியே நான் ஒப்பிட்டு பார்க்குறேன், நானும் நீங்களும் ஒரு குரங்குட்டி போல தான். வாழ்க்கையில் நம்ம பல காரியங்கள் நம்ம மேலே அந்த மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு ஓடுது இங்கிட்டு ஓடுது என்னென்னமோ செய்து எதிர்பாராத விதமாக என்ன செய்யுது கீழே விழுந்துருச்சு. நாமளும் வாழ்க்கையில் தவறுகிறோம் பார்த்தீங்களா. சொன்னது போல் பல்வேறு விதமான காரியங்கள் நம்ம ஈடுபாடு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது நம்ம தவறி உள்ளே விழுந்துடுறோம். உள்ளே விழுகிறத நம்ம அந்த அந்த குட்டி குரங்கு அம்மாட்ட சொல்லிட்டு விழலை, தெரியாமல் தான் விழுந்துச்சு. ஆனால் குரங்கு குட்டி விழுந்த செய்தி அதை பார்த்த உடனே தாய் குரங்கு வேகமாக ஓடி வந்து அந்த அந்த தொட்டியினுடைய விளிம்பில் உட்கார்ந்து கொண்டு கை நீட்டி கொண்டு இருக்கிறது. உடனே அந்த தாய் குட்டி குரங்கை பார்த்த உடனே குட்டி குரங்கு அந்த சரியான நேரத்தில் கை தூக்கணுன்னு அது பிழைத்து கொண்டது. அதுக்கப்புறம் தாயும் பிள்ளையும் குஞ்சுவதையெல்லாம் ஒரு நிமிட வீடியோவாகத்தான் நான் பார்த்தேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நாமும் இப்படித்தான். இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? என் மகனுடைய கரத்தை பாருங்கள், என் தகப்பனுடைய கரம் உனக்காக மேலே நின்று கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த திருவருகை காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பாராட்டு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். எப்போது செய்த தவறுகளிலிருந்து அல்லது நாம் தவறிப்போன நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி கரம் உயர்த்தினோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்து பாராட்டுவார். நன்று நன்று நன்மைமிக்க நல்ல என் மகனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பாராட்டுவார். என் அன்பு இறைப்பிள்ளைகளே, நீ கொஞ்சம் இதை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இந்த மனசில் அப்படியே நிற்குது. இன்றைய மறையுறையினுடைய மையமாக இந்த குரங்கையும் குரங்கு குட்டிக்கும் இடையே நடந்த அந்த சிறிய நிகழ்வு என்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆண்டவர் இன்றைக்கு முதல் வாசகத்திலும் அதைத்தான் சொல்லுகிறார். இஸ்ரேலை அவர் புகழ்ந்து சொல்வதை பார்க்கிறோம். இஸ்ரேலை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொன்னவர் நம் ஆண்டவர். அந்த குரங்கை தான் நான் மீண்டுமாக நினைத்து பார்க்கிறேன். அந்த தாய் குரங்கு அந்த அம்மாவுடைய கையை வந்து இந்த குட்டி குரங்கு பிடித்த உடனே அந்த குரங்குக்குள் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஒரு அரக்கனே என்னை தேடி வந்தாலும் எத்தனை முதலைகள் வந்தாலும் என் அம்மா என் கை பிடித்தால் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று அந்த உங்கள் குரங்கு குட்டி நம்பியதே ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். என் கரத்தை பிடித்து உன் வலது கையை பிடித்து அஞ்சாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார். யாக்கோபுவை அந்த இஸ்ரேல் இனத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது பாருங்களே, யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதே அப்படின்னு சொல்றார். இந்த யாக்கோபு என்கிற புழுவும், யாக்கோபுனா அந்த இனத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இஸ்ரேல் என்கிற இந்த பொடி பூச்சியும் காணாத ஒரு காரியத்தை நீங்களும் நானும் கண்டிருக்கிறோம். இந்த யாக்கோபு இனம் இந்த இஸ்ரேல் இனமும் படைத்தவனுடைய மகனை காணவில்லை. இயேசுவை அவர்களெல்லாம் காணக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியமும் அதிகமாக இருக்கும். அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய விண்ணரசில் பங்கெடுப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளை காட்டிலும் அவர்கள் எட்டிய இலக்கை காட்டிலும் நாம் சற்று அதிகமான இலக்கை எட்ட வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன? நாம் இயேசுவை கண்டவர்கள், நாம் ஆண்டவருடைய மகனை கண்டவர்கள் அப்படின்ற முறையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த யாக்கோபுவை விட இஸ்ரேல் இனத்தை விட புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவனாக இருக்கிற நாம் ஆண்டவரை கண்ணால் கண்டிருக்கிறோம். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற செய்தி, உன் வழக்கரம் கற்றிப்பிடித்து உன்னை நான் மீட்டெடுப்பேன் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு வாசகத்தில் முதல் வாசகம் சொல்லுகிறது, இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். வார்த்தையை பாருங்க, இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். மீட்பர் என்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம கேட்கிறோம் நிறைய பாடல்களில், இல்லை பல இடங்களில் இந்த வார்த்தை நாம் பார்க்கப்படுகிறது. மீட்பர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், எபிரேய மொழியில் கோயல் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன? கொலை செய்யும் ஒருவரை பழிவாங்குகிற ஒருவர். ஒருத்தர் கொலை செஞ்சிடறாரு, கொலை செய்தவரை போய் இன்னொருவர் பழி வாங்குகிறவர். அதாவது கொலை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர் என்பதும் விடுவிக்கும் உறவினர் என்பதும் ஒரு பொருளாக இருக்கிறது. இப்போ புரிகிறதா? ஏன் இயேசுவை மீட்பர் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவருடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்ட நம்மை அழகை தன்னுடைய ஆதிக்கத்தினால் நம்மை கட்டி வைக்கிற பொழுது, தன்னுடைய சோதனை என்ற குலத்தில் நம்மை எல்லாம் வீழ்த்துகிற பொழுது, நம்மை மீட்கின்ற ஒரு மனிதராக இயேசு வந்ததனால்தான் அவரை மீட்பர் என்று சொல்லுகிறோம். இந்த மீட்பின் தேவனைத்தான் இன்னும் ஒரு சில நாட்களுள் நாம் நம்முடைய இல்லங்களிலே சந்திக்க, நம்முடைய இல்லங்களிலே மனிதனாய் பிறக்கப் போகிறார், உள்ளங்களிலே மீண்டும் மனிதனாய் ஒரு காட்சியாய் நம்முள் தோன்றப் போகிறார் என்பதை நம் ஆவலோடு காத்திருக்கிறோம் அல்லவா? அல்லவா இந்த மீட்பு செய்தி உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் நாம் ஒருவர் ஒருவரை அன்போடு பாராட்டி வாழ ஆண்டவர் அழைக்கிறார். இஸ்ரேலின் எதிரியை ஒடுக்கி அவர்களுக்கு முழு விடுதலையை தந்தவர் ஆண்டவர். அதுபோல தன் மகனாம் கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நிறைவான மீட்பை தருவார். இந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த திருவருகை காலத்தில் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் உங்களுக்கு ஒவ்வொரு செய்தி கொடுக்கப்படும். ஆண்டுடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் இதை செய்யுங்கள். ஆண்டுடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அன்பாக இருங்கள், இரக்கமாக இருங்கள், ஜபத்தை நிலைத்திருங்கள், உங்களை பாவத்தை விட்டுவிடுங்கள், ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள் என்று பல காரியங்களை சொல்வார்கள். இன்றைக்கு 9ஆம் தேதி 12வது மாதம் 2021ஆம் தேதி இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இறைப்பணியாளராகிய என் மூலமாக சொல்லுகிற செய்தி, என் மகனுடைய வருகை உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால், உங்களை கரம் பிடித்து வழக்கையை பற்றி பிடித்து உங்களுடைய ஆபத்துக்களிலிருந்து காக்கக்கூடிய என்னுடைய மகனுடைய வருகை உங்களுக்கு அர்த்தமுள்ள விதத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் மற்றவரை பாராட்டுங்கள், வார்த்தைகளால் பாராட்டுங்கள், பொருள் கொடுத்து பாராட்டுங்கள், உடனிருப்பை வெளிப்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் உலகமே இந்த பாராட்டுக்காக இயங்குகிறது. என் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவன் எத்தனையோ காரியங்கள் செய்கிற பொழுது அவனை பாராட்டுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் அந்த குறை உங்களுக்கு வரக்கூடாது, அந்த குறை உங்களை சார்ந்திருக்கிற சக மனிதனுக்கு வரக்கூடாது என்கிற நிலையில் நான் உங்களை சொல்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவர் மற்றவரை பாராட்டுங்கள். நம்முடைய தகுதியின்மையை பாராமல், நம்முடைய தகுதியற்ற நிலையை பாராமல், நம் மீது கொண்டிருக்கிற எளிய நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவர் நமக்கு மீட்பை தந்தார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் ஒருவரை பாராட்டி ஒருவர் ஒருவரோடு இருக்கிற உறவில் நிலைத்திருந்து கிறிஸ்துவின் வருகையை கொண்டாட அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய குரலுக்கு செவிமடுப்போம். ஆமேன்.